தோழமையுடன் நேயர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாவது மருத்துவ ஆலோசனையின் தேவை பற்றி கேட்க இருக்கின்றோம். கணிதவியலில் ஒரு கணக்கிற்கு பல செய்முறைகளில் விடை காண முடியும். ஒரு சிக்கலுக்கு வேறுபட்ட வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி பல வழிமுறைகளில் விடை காணலாம். வாய்ப்பாடுகளும் செய்முறைகளும் வேறுபட்டாலும் அந்த கணக்கிற்கு கிடைக்கும் விடை ஒன்றுதான். அதுபோலத்தான் மருத்துவ சிகிச்சையும். ஒரு நோயை குணமாக்க பல மருந்துகள் சிகிச்சை முறைகள் உள்ளன. எந்த சிகிச்சையை மேற்கொண்டாலும் அதனால் கிடைக்கும் பயன் நோய் குணமாவதுதான். கடந்த 50 ஆண்டுகளில் மருத்துவத்துறை மிகவும் விரைவாக வளர்ந்து வந்துள்ளது. சிறப்பு மருத்துவர் ஒருவர் அவருடைய சிறப்பு மருத்துவத்துறையில் உள்ள செய்முறைகள் மருத்துவ நுட்பங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து வைத்திருப்பதாக கூறிவிட முடியாத அளவுக்கு மருத்துவத்துறையில் அதிக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது போல மருத்துவத்துறையில் அனைத்தும் அறிந்தவர் என்று யாரும் உருவாகாத அளவுக்கு அதிக வளர்ச்சி காணப்படுகிறது. மருத்துவத்துறை இவ்வளவு விரிந்து பரந்த மிகப்பெரிய துறையாக விளங்குவதால்தான் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகும் குணமாகாமல் இருக்கும் நோய்களுக்கு இன்னொரு மருத்துவ ஆலோசனை பெறுவது பொதுவாக முன்மொழியப்படுகிறது. நோயாளி முதலில் ஆலோசனை பெற்ற மருத்துவரை தவிர இன்னொரு மருத்துவரிடம் சென்று மீண்டும் பரிசோதனை செய்து முதல் மருத்துவ தரவுகளை மீளாய்வு செய்து சிறந்த சிகிச்சைக்கு திட்டம் ஒன்றை உருவாக்குவதை தான் இரண்டாவது மருத்துவ ஆலோசனை என்கிறோம். இதனை ஒரே மருத்துவமனையிலோ அல்லது இன்னொரு மருத்துவமனையிலோ மேற்கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் தலைமை மருத்துவர் வழங்கிய ஆலோசனையில் குறுக்கு பரிசோதனை செய்ய அவரே அவருடன் பணியாற்றும் உடன் மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு சிறப்பு ஆலோசனை பெறுவது நோயாளிகளின் மேலாண்மை பணியில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. பொதுவாக இன்னொரு மருத்துவரை சந்தித்து இரண்டாவது மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம். நோயாளி பல நாட்களாக நலமாகாத நிலையிலும் சில மருத்துவ செயல்முறைகளும் பரிசோதனைகளும் நோயாளிகளின் மேல் திணிக்கப்படும் போதும் அந்த மருத்துவர் தெரிவிக்கும் ஆலோசனையிலோ அல்லது சிகிச்சையிலோ நம்பிக்கை குறைகிறது. மனதில் குழப்பமும் பதட்டமும் ஏற்படுகிறது. எனவே நோயாளி இன்னொரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெறுவதை விரும்புகிறார். அடுத்ததாக, வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் சில மருத்துவ சிகிச்சைக்கு முன்னால் பலரும் இரண்டாவது மருத்துவ ஆலோசனை பெறுவதை விரும்புகின்றனர். எடுத்துக்காட்டாக, புற்றுநோய், உடல் உறுப்புகளை அகற்றுதல், உயிர்காக்கும் கருவிகளை அகற்றுதல் ஆகியவற்றை கூறலாம். 3வதாக, நோயாளி முதலில் மருத்துவ ஆலோசனை பெற்ற முதல் மருத்துவரே நோயை சரியாக கண்டறியாத போது அவருக்கு இணையான அல்லது உயர்ந்த சிறப்பு மருத்துவரை முன்மொழிந்து ஆலோசனை பெற சொல்வதன் மூலமும் நோயாளி இன்னொரு மருத்துவ ஆலோசனையை நாடலாம். மருத்துவர் ஒருவர் நோயை குணமாக்குவதற்கு அறுவை சிகிச்சையே ஒரே வழி என்று தெரிவிக்க, இன்னொரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்ற அதே நோயாளி ஊசி அல்லது மாத்திரை மருந்துகள் மூலம் முற்றிலும் குணமாகிய நிகழ்வுகள் பலவற்றை நாம் கேட்டிருக்கலாம். சில நேரங்களில் சிகிச்சை முறைகளை மாற்றியதால் நலம் பெற்ற அனுபவங்களையும் அறிய வந்திருக்கலாம். எனவே இரண்டாவது மருத்துவ ஆலோசனை முதலில் பெற்ற ஆலோசனையை உறுதி செய்து சிறந்த சிகிச்சை பெறுவதற்குரிய வழியாக பார்க்கப்பட வேண்டும். மாறாக, முதலில் பெற்ற மருத்துவ ஆலோசனையில் குறை காண்பதற்காக அல்ல. அவ்வாறு இன்னொரு மருத்துவரிடம் செல்வதற்கு முன்னால் நோயாளி தனது நோயை பற்றிய தகவல்களை ஆழமாக அறிந்திருப்பது நல்லது. இன்றைய தகவல் தொழில்நுட்ப காலகட்டத்தில் நோய் பற்றிய தகவல்களை அறிய இணையதளங்களை நாடுவது வழக்கமாகியிருக்கிறது. ஆனால் இணையதளங்களில் வழங்கப்படும் சில தகவல்கள் தவறான புரிதலுக்கு இட்டுச் செல்லலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இணையதளங்கள் மட்டுமன்றி பிற வழிமுறையிலும் நோய் பற்றிய தகவல்களை திரட்டி அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது மருத்துவ ஆலோசனை பெற சரியான மருத்துவரை தேர்ந்தெடுக்கவும், ஐயங்களை நீக்கி சரியான முடிவுகள் எடுக்கவும் நோய் பற்றிய ஆழமான விழிப்புணர்வு துணை புரியும். இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது தமிழன்பன்.